6.6 அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
வணக்கம் 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 வந்தனங்கள் பல கூறி செந்தமிழால் இசை பாடி வந்தனங்கள் பல கூறி செந்தமிழால் இசை பாடி நம் தமிழர் பண்பாட்டை நாம் வளர்த்த பரம்பரையே நம் தமிழர் பண்பாட்டை நாம் வளர்த்த பரம்பரையே வணக்கம் 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 வணக்கம்
சங்கராதம் வானொலியை கேட்கவன வானொலிக்கு அருகே காத்திருக்கும் அன்பான நேயச்சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளும் நிகழ்ச்சி தொகுப்பிலே இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பின் செல்லத்துறை சாந்தகுமார். இன்றைய நாள் 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 2023 நம் தமிழுக்கு சோபுகிறது. பைகாசி 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இஸ்லாமிய உறவுகளுக்கு கிச்சடி 1444 தொல்கதா 19. நல்லது அன்பான நேயச்சின்னங்களே, இன்றைய நாளும் அவரது சங்கநாதம் பானுடைய நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே குரலும் புரளும் வழங்குகிறார் மூத்த பெரும் கலைஞரும் சமூக சேவையாளருமான திரு மெர்வின் கன்சன்டைன் அவர்கள். இனிய வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 85வது அதிகாரமான இகழ் என்னும் அதிகாரத்தின் 10வது குறளினை கேட்க இருக்கின்றோம். இகழ், ஒருவரை ஒருவர் பகைத்தற்கு தொடக்கமாக மனம் மாறுபடுதல். முதலில் மனத்தில் தோன்றும் வெறுப்புணர்ச்சி கருத்து மாறுபாட்டு உணர்ச்சிகளே இகழ் எனப்படும். மனத்தினுள் தளல் போல் கிடந்து கொதிக்கும் இதுவே பகைத்தியாய் பிறகு கொழுந்து விட்டெறியுமாதலால் இகழ் தவிர்க என்பது இதே. ஒருவனுக்கு இவ்விகழாலே துன்பங்கள் எல்லாம் உண்டாகும். மகிழ்வுடன் சிரித்து பழகுதலால் நல்லியல்புடையான் என்னும் பெருமித நிலை ஏற்படும். இகழான் ஆம் இன்னாத எல்லாம் நகலான் ஆம் நல்நயம் என்னும் செருக்கு. வண்ண வண்ண ரோஜா நான்கை கண்ணாடி கலத்தில் நடுவீட்டில் வைத்தால் வீட்டிற்கு அழகு. பூச்செடியாய் நிறைந்து புதுமணம் பரப்பும் பூஞ்சோலை ஊருக்கு அழகு. இருவர் உள்ளம் கலப்பது நட்பு. ஊரில் சமுதாயம் ஒற்றுமையாக பழகுவது நன்னயம். இது இருந்துவிட்டால் சமுதாயம் முழுவதற்கும் ஒரு செயலமைப்பு இயல்பாக உருவாகிவிடும். முதியோர் அறிஞரிடம் மரியாதை, ஒத்தவர்களிடம் நீதி, சிறார்கள் இளைஞர்களிடம் பரிவு, சமுதாயத்தில் இப்படி நடந்து கொண்டால் வேறு செயலமைப்பு தேவையில்லை. பூங்காலை போன்ற பொலிவு முகத்தில் பூ மத்தாப்பு போல புன்னகை, பூ பூத்தாற் போல வரவேற்கும் கண்கள், வாய் நிறைந்த வார்த்தை இவற்றுடன் ஒருவன் ஊரில் பழகினால் நன்னயம் சமுதாய நல்லுறவு அதில் அரும்பி மலர்ந்து நிற்கும். இவற்றுக்கு மாறாக பழகினால் சர்ச்சையும் சச்சரவும் சண்டையும் வந்து சேரும். பகலில் கலகத்தி எரியும், இரவில் கவலைக்காரருள் கவியும். இகழானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 85வது அதிகாரமான இகழ் என்னும் அதிகாரத்தின் 10வது குறள்.
நன்றிகளையா நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பித்தமைக்கு. தொடர்ந்து எமது நிகழ்ச்சியிலே நற்சிந்தனை பகுதியோடு இணைந்து கொள்கிறார் நியூசிலாந்து திருமுருகன் ஆலயத்தினுடைய குருக்களில் ஒருவரான திரு ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா அவர்கள். இனிய வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம் அன்பு நேயர்களே. மற்றொரு அழகிய காலை வேளை உங்கள் செவிகளை தொடுவது ஆனந்தம் அளிக்கிறது. இன்றைய சிந்தனை நிகழ்ச்சியிலே மனிதர்களாகிய எமது வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்படுகின்ற சிக்கல்கள்தான் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்றன. அவற்றை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்மிடம் இருக்கின்ற பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து தீர்வுகளை பெறுவதில்தான் வாழ்க்கை சுகமான பயணமாக அமைகிறது. இதனை இலகுவாக புரிந்து கொள்ள சிறிய கதையொன்றை கேட்போம் வாருங்கள். ஒரு பெரிய பணக்கார வியாபாரிக்கு அவரது வியாபாரத்தில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டதனால் மன அழுத்தம் தாங்காமல் தவித்தார். அப்பொழுது அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்திருப்பதை அறிந்த அவரது நண்பர்கள், அவரை சந்தித்தால் உன்னுடைய மனத்திற்கு நிம்மதி கிடைக்கும் என்று கூறினர். பணக்காரருக்கு பெரிய நம்பிக்கை ஏதும் இருக்கவில்லை. ஆனாலும் நண்பர்கள் சொல்கிறார்களே என்பதற்காக அந்த துறவியை சந்திக்க சென்றார். அவரிடம் தன்னுடைய பிரச்சனைகளை விளக்கி கூறினார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட துறவி அவருக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை கூறினார். அவருடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஓரிரண்டு யோசனைகளையும் முன்வைத்தார். அவற்றை கேட்ட பணக்காரருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஐயா, நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. நான் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மிக பாரதூரமானவை. அவற்றையெல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன யோசனைகளால் தீர்த்துவிட முடியும் என்று நான் நம்பவில்லை என்று கூறினார். துறவி சிறிதும் கோபம் கொள்ளாமல், இங்கிருந்து உங்கள் வீடு எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று கேட்டார். சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்றார் பணக்காரர். பொழுது சாய்ந்து இருட்டிவிட்டது. நீங்கள் எப்படி திரும்பி போவீர்கள் என்று துறவி அவரிடம் கேட்டார். நான் காரில் வந்திருக்கிறேன், சுலபமாக போய்விடலாம் என்று பணக்காரர் கூறவே, உடனே துறவி, உங்கள் காரிலே இருக்கின்ற விளக்கின் வெளிச்சம் 7 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள வீடு வரை செல்லும் பாதையில் தெரியுமா என்று கேட்டார். என்ன இப்படி கேட்கிறீர்கள்? காரின் விளக்கு வெளிச்சம் தெரிகின்ற பாதையில் முன்னோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தால் எவ்வளவு தூரத்திற்கு வேண்டுமானாலும் காரின் விளக்கு வெளிச்சத்தில் பயணம் செய்யலாம் என்றார் பணக்காரர். உடனே துறவி அவரிடம் கூறினார், ஆம், அதே போலத்தான் நான் சொன்ன யோசனைகளும், சிறிய சிறிய எளிமையான யோசனைகள் தீர்வுகளாக இருந்தாலும் நம்மிடம் உள்ள பிரச்சனைகளுக்கு அவற்றை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சென்றால் சுலபமாக வழி கிடைக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் இலகுவாக்க முடியும் என்று துறவி பணக்காரருக்கு விளக்கினார். என்ன நேயர்களே, இந்த கதையும் உங்கள் சிந்தனைகளுக்கு தீனி கொடுத்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள்.
நன்றிகளையா நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்து வைக்கே சங்கராதம் பானோடி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான நேய சொந்தங்களே, எமது நிகழ்ச்சியில் தொடர்வது இளம் தொழில் பகுதி. முழுக்க முழுக்க மனிதர்களின் தமிழ் வளர்ச்சிக்காகவே இந்த நிகழ்ச்சி இடம்பெற்று வருகிறது. இன்றைய நாள் எமது நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பிக்கின்ற மனிதர்கள், தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும் என்பது போல கண்டுபிடிப்புகள் பற்றி ஒரு சிறிய குறிப்பினை வழங்குகிறார் செல்வி ஜீவன் அபர்ணா அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அபர்ணா. எனது வயது 11. இன்று உங்கள் முன்னால் பேச போகும் தலைப்பு, கண்டுபிடிப்புகளில் எது சிறந்தது? முதலில் கண்டுபிடிப்பு என்றால் என்ன? கண்டுபிடிப்பு என்றால் உலகில் இதுவரை இல்லாத ஒரு பொருள், வழிமுறை அல்லது ஒரு தொழில்நுட்பத்தை புதிதாக உருவாக்குதல் ஆகும். அப்படியான புதிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஆப்பிள் பென், iPad, Surface Pro, மடிக்கணினி, ஸ்மார்ட் டிவி போன்ற உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த கண்டுபிடிப்புகளில் எது சிறந்தது என்று என்னை கேட்டால், திறன்பேசி என்று தமிழில் அழைக்கப்படும் ஸ்மார்ட் போன் தான். சரி, சாதாரண கையடக தொலைபேசிக்கும் திறன்பேசிக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் நினைக்கலாம். கையடக்க தொலைபேசியில் சாதாரண தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பும் வசதிகள் மட்டுமே உள்ளன. ஆனால் திறன்பேசியில் தொலைபேசி அழைப்புகள், குறுஞ்செய்திகளோடு இணையதள இணைப்புகள், காணொலி அழைப்புகள் மற்றும் அப்ளிகேஷன்ஸ்களின் செயற்பாடுகளும் அடங்கியுள்ளன. இந்த செயற்பாடுகளை அத்தியாவசிய செயற்பாடுகள் மற்றும் பொழுதுபோக்கு செயற்பாடுகள் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம். அத்தியாவசிய செயற்பாடுகளில் மின்னஞ்சல், நாட்காட்டி, மைக்ரோசாப்ட் செயற்பாடுகள் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ கணினிக்கு முன்னால் இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருந்து செய்து முடிக்கலாம். அதனோடு சாதாரண தொலைபேசி அழைப்பில் ஒருவரது குரலை மட்டும் கேட்டு பேச வசதி உள்ளது. ஆனால் திறன்பேசியில் நேரில் பார்க்க முடியாதவர்களையும் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்களை தொலைபேசியில் பார்த்து கதைக்க கூடிய வசதி உண்டு. நான் எனது உறவுகளை 5 வயது வரை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் அக்குறையை தீர்த்து ஒவ்வொரு வாரமும் காணொளி அழைப்பில் அவர்களின் முகம் பார்த்து கதைத்து மகிழ்வேன். இவ்வாறு எமது நண்பர்களோடும் உறவினர்களோடும் என்று மிக மிக நெருங்கிய தொடர்பில் இருக்க இந்த திறன்பேசி உதவுகிறது. பொழுதுபோக்கு செயற்பாடுகளில் வலையொலி என்று அழைக்கப்படும் யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், அமேசான், டிஸ்னி பிளஸ், முகநூல் மிக முக்கியமானவை. நாங்கள் இருக்கும் இடத்திலேயே அவர்களை பார்த்து மகிழக்கூடிய வாய்ப்பை இந்த திறன்பேசி தருகிறது. எனது பேச்சின் சாராம்சமாக எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளையும் எமது உள்ளங்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் திறன்பேசியே கண்டுபிடிப்புகளில் சிறந்தது. இதுவரை எனது பேச்சை செவிமடுத்த உங்களுக்கு எனது நன்றி. வணக்கம்.
இளந்தொழில் பகுதியிலே தொடர்ந்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க திரு திருமதி குகன் பாலேந்திரி தம்பதிகளுடைய செல்வ புதல்வி சிவராஸ் அவர்கள் இணைந்து தரும் ஒரு அழகிய பதிவு நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறது.
எல்லோருக்கும் எனது பணிவன்பாக வணக்கங்கள். நான் பிரதமரானால் வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குதி என்பது வள்ளுவர் வாக்கு. மலை நீர் பெற உலகம் வானத்தை நோக்கி இருத்தல் போல் ஒரு நாட்டு மக்கள் தம் நாட்டு தலைவரை நம்பி அவனுடைய நல்வழி காத்துதலுக்காக காத்திருப்பார்கள். ஆம், ஒரு நாட்டின் தலைவர் தான் முன்னுதாரணமாக வாழ்ந்து மக்களையும் நல்வழி பொறுத்த வேண்டும். நான் பிரதமரானால் இதுதான் எனது மகுத வாக்கியமாக இருக்கும். எனக்கு வாக்களித்த மக்களுக்கு கொடுத்த வாக்கை காக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பேன். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி முன்னேற்றம், பொருளாதார மேம்பாடு, நேர்மையான அரசாங்கம் என்பன அடிப்படையான காரணிகள். இவை யாவும் சிறந்த முறையில் எனது மக்களுக்கு கிடைக்க செய்வேன். திறமையும் தகுதியும் உள்ளவர்களை அமைச்சர்கள் ஆகவும் எனக்கு ஆலோசகர்கள் ஆகவும் நியமிப்பேன். அமெரிக்காவிற்கு ஒரு ஆபிரகாம் லிங்கன் போல, தென்னாப்பிரிக்காவிற்கு ஒரு நெல்சன் மண்டேலா போல, நம் நாட்டிற்கு சிவாரா என்று போற்றும்படியாக இந்த நாட்டை வலியுறுத்த என்னாலான முயற்சிகளை மேற்கொள்ளுவேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் அன்பார எந்த உள்ளுறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரை, அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
சங்கநாதம் பானுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பான நேய சொந்தங்களை தொடர்ந்து எமது நிகழ்ச்சி அலங்கரிக்க இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து அன்பு பெற்ற ஒரு அழகிய பதவினை வழங்குகிறார் எண்கணித நிபுணர் திரு ஜே என் ஆ செல்வன் அவர்கள்.
அன்பிற்கினிய நேயர்களே வணக்கம். அன்பே ஆனந்தத்தின் வெற்றிப்படி. அற்புதமான, ஆனந்தமான, இனிமையான, நேர்மறையான சிந்தனைகளை நமக்கு அளித்து உடல் முழுக்கவும் மனம் முழுக்கவும் உணர்வு பூர்வமான ஆனந்தமான நிலையை நமக்கு தருவது இந்த அன்பு என்ற அருமருந்தே. பாசமும் நேசமும் நிறைந்தவர்களாக நாம் செயல்படும் பொழுது வேஷம் போடுபவர்கள் கூட நேசம் காட்ட ஆரம்பித்து விடுவார்கள் நம்மிடம். எப்ப பார்த்தாலும் தன் கீழே வேலை செய்யும் அலுவலர்களிடம் எரிந்து விழும் ஓர் உயர் அதிகாரி, வேலையிலும் சரி வீட்டிலும் சரி நிம்மதியே இல்லை, உலகே வெறுத்து விட்டது, என்ன செய்யலாம் என்று கூறி என்னை ஒரு முறை சந்தித்தார். எத்தனை அலுவலர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளார்கள் என்றேன். 2000 பேர்கள் இருப்பார்கள் என்றார். அந்த அதிகாரியை, உங்களுக்கு இணக்கமாக உள்ளவர்கள் எத்தனை பேர் என்றேன் அந்த அதிகாரியிடம். யாரும் அப்படி இல்லை, இணக்கம்லாம் பெருசா சொல்லிக்கிட முடியாது, சிலர் என்னுடைய பதவிக்கு பயந்து கொண்டு நல்லவர்கள் போல் நடிப்பார்கள் என்றார். நீங்கள் நாளைக்கு அலுவலகம் செல்லும் முன்பாக தங்கள் வீட்டில் உள்ள ஒரு பெரிய முகம் காட்டும் கண்ணாடி முன் நின்று கொண்டு, நான் நல்லவன், மிகவும் அன்பானவன், இனிமேல் என் ஊழியர்களிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்வேன், என் குழந்தையை போன்று அவர்களிடம் அன்பு காட்டுவேன், கடவுள் பக்தி மிகுந்த நான் அனைவர் இதயங்களிலும் ஒரு ஆன்மா இருப்பதை உணர்ந்து அவர்களை மதிக்கிறேன் என்று ஒரு நாளைக்கு 10 முறை தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்றேன். மேலும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது போலியாக சிரியுங்கள், மகிழ்வுடன் முகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை பார்க்கும் பொழுது தங்களின் அன்பிற்கினே குழந்தையை பார்ப்பது போன்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தேன். அந்த அதிகாரியை யதார்த்தமாக 1 மாதம் கழித்து ஒரு நிகழ்வில் சந்திக்க நேர்ந்தது. என் கைகளை பிடித்துக் கொண்டு, என் வாழ்வில் ஒளியேற்றி வைத்தது நீங்கள்தான், மறக்கவே முடியாது உங்களை என்றார் கண்கலங்க. எனது செய்கைகளை என்னாலே நம்ப முடியவில்லை ஐயா, நீங்கள் சொன்னபடியே முதலில் போலித்தனமாக ஆரம்பித்த முகமலர்ச்சியும் மகிழ்ச்சியும் என்னை அறியாமலேயே என்னை மெர்ஜாக்கிவிட்டது, உண்மையாகவே மாறிவிட்டேன். அனைத்து அலுவலர்களும் மிகவும் இணக்கமாக என்னிடம் நடந்து கொள்கிறார்கள். அப்படி நடந்து கொள்வதுடன் 25% உற்பத்தி அதிகரித்து எனது உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எனக்கு வாங்கி கொடுத்துள்ளது. என் கீழ் பணியை புரிபவர்கள் தங்கள் இல்ல நிகழ்வுகளுக்கு அழைத்து அவர்களுள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டுள்ளதை நினைத்து ஆனந்தமடைகிறேன் என்று மனமாறச் சொன்னார். எனவே அன்பை தொடர்ந்து போலித்தனமாக பிறரிடம் காட்டினாலும் அதுவே விரைவில் தங்களை ஆட்கொண்டு விடும் என்பது நிச்சயம். அதனால்தான் அன்பிற்கும் உண்டோ அழைக்கும் தாள் என்றார்கள். அன்புடன் டாக்டர் ஜே என் எஸ் செல்வன். வணக்கம்.
அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருளில்லாதது, அருளில்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருளில்லாதது, அருளில்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது, பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது.
தொடர்ந்து எமது நிகழ்ச்சியில் சமூக அறிவித்தல்கள்.
சங்கநாதத்தின் முழக்கம் நியூசிலாந்து பொது நூலகத்தில் தமிழ் நூல் வாசிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாரலம். அறிவு பாதைக்கு வெளிச்சம் காட்டுவது நல்ல புத்தகங்கள். மொழியின் புலமை பெற நல்ல புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். வாசிப்பு பழக்கம் நல்ல விடயங்களை நம் நினைவில் பதிவு செய்யும் மற்றும் புதிய சொற்கள், அதன் அர்த்தங்கள் என பல பயன்பாடுகளை அடைய நல்ல புத்தகங்கள் உதவியாக இருக்கும். ஆக்லண்ட் பொது நூலகம் அதிக எண்ணிக்கையில் தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அருமையான சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் அவற்றை எடுத்து படித்து பயன்பெற வேண்டும். அதுவே அங்கு தொடர்ச்சியாக தமிழ் நூல்களை பேண, புதிய நூல்களை சேர்த்துக் கொள்ள, அதன் தேவைகளை நிர்வாகத்துக்கு எடுத்துக்காட்டும். பென்மியா, மவுண்ட் ரோஸ்கில் போன்ற நூலகங்களிலேயே புத்தகங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு அருகிலுள்ள நூலகங்களில் இருந்து இவற்றை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் கூட பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். தமிழை வளர்க்க கரம் கொடுப்போம்.
மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் நாளை சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் மவுண்ட் ரோஸ்கில் யுத்த ஞாபகார்த்த மண்டபத்தில் உள்ள பாவல நேரு பெருஞ்சித்தனார் அரங்கில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நிகழ்வு நாள் இயல் இசை உரை நடனம் என்று இளம் சிட்டுகளால் வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட உள்ளது. 1937 மற்றும் 1965 தாயகத்தில் நடந்த தமிழ் மொழிக்கான வீரம் சிறந்த போராட்டத்தில் தங்கள் இன்னுயிரை தமிழ் மொழிக்காக அர்ப்பணித்த தமிழ் மறவர்களை நினைவில் நிறுத்தியும் தாய் தமிழ் மொழியையும் வணங்கும் நினைவேந்தல் நாள். எனவே நியூசிலாந்தில் வாழுகின்ற அறிஞர்கள், கலைஞர்கள், சிறுவர் சிறுமியர் மற்றும் தமிழ் அமைப்புகள் கலந்து சிறப்பிக்க உள்ளனர். அனைவரும் வாரேன், தமிழுக்கு ஆதரவு தாரேன். மேலதிக தொடர்புகளுக்கு பிரேம்குமார் 0723404012. மறந்து விடாதீர்கள், நாளை சனிக்கிழமை மாலை இடம்பெற காத்திருக்கிறது. எமது நிகழ்ச்சியில் சமூக அறிவித்தர்கள் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து நாம் தருவது தேடல் பற்றிய ஒரு கருத்து பகிர்வு. நியூசிலாந்தினுடைய சமூக சேவையாளரும் சமாதான நீதவானுமாகிய செந்திரன் தமிழ்ச்செல்வர் தில்லையர் பர்ணகுலசிங்கத்தின் தேடலை நமது நேயர்களுக்காக பகிர்பவர் திருமதி ஞானகிரி பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் அக்கா.
வணக்கம். சுருங்க கூறுதல், மௌனம் காத்தல், சும்மா இருத்தல் ஆகிய மேன்மையை கொடுக்கும் அம்சங்கள் பற்றி இன்று பார்ப்போம். எதை நாம் சொல்ல விரும்புகிறோமோ அதை திரட்டி தொகுத்து சுருக்கமாக சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெருமை அடைய முடியும். பயனில்லாத சொற்களை தவிர்க்க வேண்டும். நாம் சுருங்க கூறி விளங்க வைக்க வேண்டும். முனிவர்கள், மகான்கள், துறவிகள், சாதுக்கள் பல விஷயங்களை பற்றி கூறியிருக்கிறார்கள். அவை பொன்மொழிகளாகி விடுகின்றன. அவற்றில் சில பழமொழிகளாகின்றன, சில முதுமொழியாகின்றன. பல வரிகளை கொண்ட இலக்கியங்களை விட 7 சொற்களில் அடங்கிவிட்ட திருக்குறள் உலகத்தை கவர்ந்து விட்டதுடன் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதனால் தான் ஔவையார் அணுவை துளித்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்றார். சுருங்க கூறி விளங்க வைப்பதில் முன்னிற்பவர் ஔவையார். அவர் இயற்றிய ஆத்திசூடி இதற்கு சான்றாகும். மௌனத்தை பேசாமை வாயடக்கம் என கூறுவர். அது ஒரு பெரிய மெய்யியல். அது நமது வாழ்க்கையை கோட்பாடாக இருக்க வேண்டும். அது நமது சித்தாந்தமாக இருக்க வேண்டும். அதிகம் பேசாமல் இருப்பவனே பெரிய தத்துவங்களை சொல்பவன். அதனால்தான் சிறந்த சிந்தனையாளர்கள், சிறந்த மெய்விளக்கியல் ஆய்வாளர்கள் வாரியார் சுவாமிகள் பேசுவது மிகவும் குறைவு. அவர் சொற்பொழிவுகள் மிகவும் சிறந்தவை. அவர் சிந்தித்து சொற்பொழிவாற்றுவர். காஞ்சி பெரியவர் பேசுவது மிகவும் குறைவு. அவர் மௌனமாக இருப்பார். காதலில் கூட ஜாடியில் இருக்கின்ற இன்பம் வாய்மொழியில் இல்லை. கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனுமில் என்றார் திருவள்ளுவர். காதலர்களின் கண்கள் ஒன்றையொன்று அன்போடு பார்த்து கொண்ட பிறகு அவர்கள் வாயால் பேசிக் கொள்வதால் ஒரு பயனும் இல்லை. கால ஓட்டத்தில் காதலில் இலக்கணம் மாறிவிட்டது. கையை தன் தவறை உணர்ந்தவுடன் மௌன நிலைக்கு சென்று விட்டாள். கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்கப்பெறின் என்றார் திருவள்ளுவர். கல்வி கற்காதவர்கள் கற்றோர் முன்னிலையில் மௌனமாக இருந்தால் அவர்கள் மற்றவர்களின் ஏளனத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். மௌனத்தின் சக்தியை உணர்ந்துதான் இந்துக்கள் தவம் புரிந்தார்கள், நிஷ்டையில் அமர்ந்தார்கள், மௌன விரதம் மேற்கொண்டார்கள். சும்மா இரு என்றும் சும்மா இருப்பதே நன்று என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். நம்மால் சும்மா இருக்க முடியாது. நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் வந்தபடியே இருக்கும். தீய எண்ணங்களை தவிர்க்க வேண்டும், அதற்கு நீடித்த பயிற்சி வேண்டும். நன்றி, வணக்கம்.
நன்றி கிழக்கா நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தமைக்காக. தொடர்ந்து எமது நிகழ்ச்சியிலே நாம் தருவது பட்டினத்தார் சொன்னது. இது இணையத்தில் சுட்டது, ஒலிக்கிறது, கேளுங்கள். அருமையான கருத்துக்கள்.
பட்டினத்தார் சொன்னது, உணவைத்தான் சாப்பிட்டேன், எப்படி மலமானது? உயிரோடுதானே இருந்தேன், எப்படி இறந்து போனேன்? மலம்தான் உணவாக இருந்ததா, மரணம்தான் வாழ்வாய் இருந்ததா? இந்த சுருங்கி போன உடம்புதான் இதுவரை இளமையை அனுபவித்ததா? இந்த சுருங்கும் மார்பலுக்கா இத்தனை கண்கள் வட்டமிட்டது? பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கம் என்று பாடியது இந்த நிலையற்ற பொய் வாழ்வைத்தானா? இன்னும் இழுத்துக்கொண்டே இருக்கிறான், செத்து தொலையவில்லையே என்று மனைவியும் சுற்றமும் பேசிய போது என்னை நூறாண்டு வாழ்க என வாழ்த்தியது நினைவுக்கு வந்தது. இதுவரை எனது கோடாரியால் நான் எனது வேறையல்ல வெட்டியிருக்கிறேன். நான் விரும்புவையெல்லாம் என்னை வெறுத்துக் கொண்டிருக்கின்றன. இளமையாயிருக்கும் போதே முதுமையை பழகியிருக்க வேண்டும். அறுசுவை உணவை தேடி தேடி உண்ணும் போதே அது மலமாகும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன். அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொன் பொருளை ஒரு திருடனை போல் பறிக்கிருக்க மாட்டேன். காலம் கடந்த ஞானம். பாயும் நோயும் தவிர யார் துணை வரப்போகிறார்கள்? இறந்தாலும் எனக்காக யார் அளப்போகிறார்கள்? பிணமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனதென்று நான் சொந்தம் கொண்டாடவா முடியும்? சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் இறந்தால் மணக்கவா போகிறது? கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும் உயிரே என்று சொன்ன மனைவியும் பிணமான பின் உடன் வரவா போகிறார்கள்? பிரியமாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணம் என்று வீசி சென்ற பிறகு மண் என்னை பார்த்து, மகனே நான் இருக்கிறேன், என் மடியில் வந்து உறங்கு என்று என்னை மார்போடு தழுவிக்கொண்டது. அருந்தின மலமாம், பொருந்தின அழுக்காம், வெறுப்பன உவப்பாம், உவப்பும் வெறுப்பாய் உலகே பொய் வாழ்க்கை. நீயாக இரு. உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் உயிருடன் இருக்கும் அத்தனை நாளுக்கும் பயன்படுத்தவே படைக்கப்பட்டிருக்கிறது. வயதானால் அந்த நோய் வரும், இந்த நோய் வரும் என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதீர்கள். உங்கள் கூடவே வாழும் மிருகங்களை பாருங்கள். மரணம் வரும் வரை தன் வேலைகளை தானே செய்து கொள்கிறது. எந்த பறவைகளும் தனக்கு வயதாகிவிட்டது என்று தன் குஞ்சிடம் உணவு கேட்பதில்லை. எந்த மாடும் படுத்துக் கொண்டு தன் கன்றிடம் தண்ணீரோ உணவோ கேட்பதில்லை. எந்த பூனையோ நாயோ படுக்கையில் இருந்து கொண்டு மலம் கழிப்பதில்லை. மரணம் அடையும் நாள் வரை ஆரோக்கியமாக சுயமாக தன் வேலைகள் அனைத்தையும் செய்து கொள்கின்றன. மனிதர்கள் மட்டும்தான் வயதானால் நோய் வரும், இயலாமை வரும் என்று நம்பி அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், முதுமை என்று எதுவும் இல்லை, நோய் என்று எதுவும் இல்லை, இயலாமை என்று எதுவும் இல்லை. எல்லாம் உங்கள் மனதிலும் அதன் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது. சிந்தனையை மாற்றுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகப் போகிறீர்கள். நான் சம்பாதிக்கிறேன், நான் காப்பாற்றினேன், நான் வீடு கட்டினேன், நான் உதவி செய்தேன், நான் உதவி செய்யலனா அவர் என்ன ஆகிறது? நான் பெரியவன், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான், நான், நான் என்று மாத்தட்டிக் கொள்ளும் மனிதர்களே, நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் மூளையை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் இரண்டு கிட்னியையும் இயக்குகிறேன் என்று சொல்ல முடியுமா? நான் தான் என் வயிற்றில் சாப்பிட்ட உணவில் இருந்து சத்துக்களை தனியாக பிரித்து ரத்தத்தில் சேர்க்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் பூக்களை மலர வைக்கிறேன் என்று தான் உங்களால் சொல்ல முடியுமா? இவைகள் அனைத்தையும் எவன் செய்கிறானோ இயக்குகிறானோ அவன் ஒருவனுக்கே நான் என்று சொல்வதற்கு முழு அதிகாரமும் உரிமையும் உண்டு. ஆகையால் நான் என் அகந்தையை விட்டு அனைவரிடமும் அன்பாக பழகுங்கள். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு. தன்னம்பிக்கை தானாய் வரும். பட்டினத்தார் சொன்னது.
நல்லது அன்பான நேயர் சொந்தங்களே, இதுவரை உங்கள் சங்கநாதம் வானொலியில் இனி நிகழ்ச்சிகள் ஒலிக்க கேட்டீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வழியாக அடுத்த வாரம் சந்திக்கும் வரை சங்கநாதம் வானொலியினுடைய பிரதானி திரு அத்தூர் சிங்கும் அவர்களுக்கும் அன்பான எமது நேயச் சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் செல்லத்துறை சாந்தகுமார். வணக்கம் நேயச் சொந்தங்களே.